கெட்டதாகத்தான் செய்ய தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளிலே உள்ள ஒரு படை அது செய்தான் அவனுடைய கூட்டத்தார். மூன்றாவது படைப்பு கெட்டதையும் செய்வதற்கான வலிமை இருக்கும், நல்லதையும் செய்வதற்கான வலிமை இருக்கும். நல்லதையும் செய்வார்கள், கெட்டதையும் செய்வார்கள். இப்படிப்பட்ட நல்லதையும் கெட்டதையும் செய்வதற்கான ஆற்றல் கொண்டவர்கள் இது மனித படை. படைப்பினங்களில் அல்லாஹுத்தாலா இந்த மூன்று படைப்புகளை ஆக்கியிருக்கிறான். ஒன்று நல்லதை மாத்திரமே செய்பவர்கள், கெட்டதை செய்ய தெரியாதவர்கள். இன்னொன்று வெளிப்படையாக நல்லதாக தெரிந்தாலும் கூட அதிலே நல்லது இருக்காது, அதிலே கெடுதல் தான் இருக்கும், அது செய்தான். வெளிப்படையாக பார்த்தாலும் கூட தனது நல்லதாக தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தஹஜ்ஜுதுடைய நேரம், ஒருவர் வந்து எழுப்பி விடுகிறார். நூறாணியத்தான் உடைய பார்வையிலே தெரிகிறது, எழுப்பவன் செய்தான் என்று விளங்கிக் கொண்டார்கள். உனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையே என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், சில மாதங்களுக்கு முன்னாலே தாங்கள் ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டீர்கள், அதற்காக 2 மாதம் தாங்கள் அழுதீர்கள். 2 மாதம் அந்த அழுகை இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை மிக மிக உயர்வாக ஆக்கிவிட்டது, அதனால் நீங்க 2 ரக்அத் தொழுதுட்டாவது போங்க, அதோட முடியட்டும் சொல்லி எழுப்பி விட்டான். வெளிப்படையாக நல்லது என்ற தோற்றத்தில் இருந்தாலும் கூட அது கெடுதலாகத்தான் இருக்கு. மனிதர்களை பொறுத்தவரையில இரண்டையும் செய்வதற்கான ஆற்றல் வைத்தவர்கள். திருமக்களே, இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லதை பேணுதலாக செய்வதோடு தீயதிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டவன். வாழ்க்கையிலே வரம்பு மீறும் பொழுது அந்த வரம்பு மீறுதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பாக தௌபாவை ஆக்கிவிட்டார். இந்த குறிப்பாக ரமலானுடைய 2வது பத்து இருக்கிறது. இது மகஃபிரத்தினுடைய பத்து, பாவங்களை பொறுப்பதற்காக வேண்டி உள்ள பத்து. நாம் நினைக்கிறோம் நாம் என்ன பாவம் செய்தோம் என்று. பெருமக்களே, பாவம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் கணக்கிட முடியாது. உது செய்யும் பொழுது ஒருவர் ஓடுகின்ற ஆறு இருக்கிறது, அதிலே உது செய்கிறார். 1வது கழுகிவிட்டார் முகத்தை, 2வது கழுகிவிட்டார், 3வது கழுகிவிட்டார், 4வது தடவை ஓடக்கூடிய ஆற்றிலே அவர் தண்ணீர் எடுத்து அதை கழுகினால் அது மக்ரூ. அதே தண்ணீரை 4வது தடவையாக பைத்துல் மாலுடைய சொத்தில் இருந்து கழுகினால் அது ஹராமா. திருமக்களே, எவ்வளவு தடவை காலிலே தண்ணீரை அள்ளி 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 நாம் ஊற்றிக் கொண்டிருக்கிறோம், இதற்கெல்லாம் நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? நாம் வாழ்க்கையில் என்ன பாவம் செய்கிறோம் என்று நினைக்கிறோம்? பெருமக்களே, நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்தால் கணக்கிட முடியாது. அதேபோல் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் எவ்வளவு இல்லாமல் இருக்கிறது. செய்யுதுனா இப்போ நம்ம சுழுவது ரவியல்லாஹு தஆலாவை பற்றி ஒரு செய்தி, ஒரு நாள் உடைய வீட்டில் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் திருடு போய்விட்டது. செய்யுதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் திருடு போய்விட்டது. பொருள்கள் திருடு போய்விட்டால், அதுவும் தேடி பெற்று அந்த பொருளாதாரம், அந்த விலை உயர்ந்த பொருள்கள் திருடி போய்விட்டால் என்ன நிலை என்பது நமக்கு தான் தெரியும். ஒரு செருப்பு திருடி போய்விட்டால், எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் மதுரையிலே நல்ல இந்த கத்துல மற்றவங்களை தருகை ஊற்றுறதுல அதுல ரொம்ப ஆர்வம் உள்ளார். அவர் ஒரு தடவை ஒரு ஆளை போய் கத்துல சந்திப்பிக்கும் பொழுது அவர் கேட்டார், என்ன கொஞ்ச நாளா பள்ளியில வந்துட்டு இருந்து ஆளை காணல? அப்ப அவர் பதில் சொன்னார், செருப்பு காணா போச்சுன்னார். புது செருப்புங்க காணா போச்சு. இவர் உடனே நல்ல பதில் சொன்னார், நல்ல வேலை பள்ளியாசல்ல காணா போச்சு, உங்க வீட்டுல காணா போயிருந்தா வீட்டுக்கு வராம போயிருக்கீங்கன்னு அவர். பெருமக்களே, அதனால நம்ம இந்த ஒரு அணுகுமுறைங்கிறது காரியம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? எத்தனையோ பாவங்கள். அதே போல திருடு ஓய்விட்டல் செய்து அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டிலே விலை உயர்ந்த பொருள்கள் 2 ரக்அத் தொழுது அவர்கள் செய்த துஆ என்ன வரலாற்றில் வருகிறது? யா அல்லாஹ், என்னிடத்திலிருந்து எடுத்து போனவர் அது அவசியமான தேவையாக அவருடைய வாழ்க்கையிலே நிவர்த்திக்க முடியாத அளவிற்குண்டான தேவையாக அது இருக்குமானால் உனக்காக நான் அவரை மன்னித்துவிட்டேன். இல்லை, அது அவசியத்திற்காக அவர் திருடவில்லை. திருடுவது அவனுடைய தொழில், திருவது அவனுடைய பாவமான தொடர்ந்து செய்யக்கூடிய காரியம் என்று சொன்னால், என் தப்பே நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த செயலை அவனுடைய வாழ்க்கையில் இதை கடைசியாக ஆக்கிடுவான். எவ்வளவு உயர்ந்த குணம் பெருமக்களே, கற்பனையும் செய்து பார்க்க முடியாத அளவிற்குண்டான உயர்ந்த குணம். இதேபோல் வாழ்க்கையில பேண வேண்டிய எத்தனையோ குணங்களை நாம் விட்டு விட்டோம், செய்யக்கூடாத எத்தனையோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நம்மை நாம் கேட்பதற்கிறதே. அதற்கு ராபியத்தில் பசரியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை போல, இஸ்திக்ஃபாருனா யஹ்தாதீரல் இஸ்திக்ஃபார், நாம் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறோமே, அதற்கே தனியா இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொன்னான். ஏன்னா அதற்குண்டான ஒரு ஒழுக்கத்தோடு அப்படிப்பட்ட மன உளைச்சலோடு இல்லாமல் எதையோ ஒரு கடமையாக நம்முடைய தஸ்பீஹினுடைய உருத்துதல்கள் ஆகியிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய விலை என்பது என்ன என்பதை நாம் எண்ணிப்பார், அதனுடைய கணத்தை விளங்காமல் நாம் செய்து கொண்டிருப்பதை சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, ஒரு பெரிய மேதை சொல்வார்கள், ஒரு தடவை சொல்லக்கூடாத இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதுனால 12 வருஷம் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன்னு சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தான், ஆனால் சொல்லக்கூடாத இடத்திலே சொல்லிவிட்டேன். என்னுடைய கடை இருந்த பகுதிகள் எல்லாம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது, பதறி போய் நான் ஓடுகிறேன். அங்கிருந்து வருபவர் சொல்கிறார், மற்ற கடைகள் தான் எரியுது, உங்க கடை எரியலன்னு சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டேன். மற்ற கடைகள் இருந்தால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லையே, அதை பற்றி கவலைப்படாமல் இது எரியவில்லை என்பதற்காக மாத்திரம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேனே, எப்படிப்பட்ட ஒரு இடுகுணத்தவனாக நான் இருக்கிறேன் என்பதை எண்ணி நான் 12 வருஷம் இஸ்திக்ஃபார் செய்தேன். அருமையான பெருமக்களே, அதனாலே வாழ்க்கையிலே நபிமார்கள் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த இஸ்திக்ஃபார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை, ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்ததை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை, நமது உயிரின மேலான கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இஸ்திக்ஃபார் எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன் கரீமிலே சொல்லிக்காட்டும். இஸ்திக்ஃபார் என்பது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் அல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் இந்த அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்ஃபார் செய்வதற்கிறதே, பாவ மன்னிப்பை மாத்திரம் அல்ல, அது ஏற்படுத்தி தரக்கூடிய பலன்கள் ஏராளம் என்று குர்ஆன் சொல்லும். ஏனென்றால் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்துத்தான் அல்லாஹ் சொன்னான், நாயகமே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டோம் என்று சொன்ன ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வஸ்தக்ஃபிருஹு என்று சொல்கிறான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பிழைவருக்கு தேடுங்கள் என்று சொல்கிறான் என்றால், அப்ப அந்த பிழைவருக்கு தேடுதல் என்பதை கொண்டு வெறும் பாவங்களை மன்னிப்பது என்பது மாத்திரமல்ல, அதையும் சாந்திய நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை குர்ஆன் சரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அஸ்லல் பஸரி பாயல் அம்பியா, நபிமார்களுக்கு பின்னாலே மனிதகுலத்தில் சிரேஷ்டமானவர்கள் செய்கிற அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள், சித்தீக்குல் அக்பர் அவர்களிடத்திலே கண்மணி நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ஜுல்மன் கபீரன் கபீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, நான் ஓடுவதற்கு எதையாவது சொல்லித்தார்கள் என்று கேட்ட பொழுது செய்யினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இப்படி ஓதுங்கள், யா அல்லாஹ் நான் எனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் செய்துவிட்டேன், பெரிய பெரிய பாவங்களை செய்துவிட்டேன், மிகப்பெரிய பாவங்களை செய்துவிட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். சித்தீக்குல் அக்பர் அவர்கள் அப்படிப்பட்டவர்களா, எவ்வளவு பெரிய மகானும் எவ்வளவு பெரிய உன்னதமான சீடர்கள், நபிமார்களுக்கு பின்னாலே எல்லா சோழத்தினுடைய வாசல்களில் கடவுள்களும் திறந்து என் வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்தார், எனக்கு பாக்கியம் என்று சொற்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள் சித்தீக்குல் அக்பர். அருமையான பெருமக்களே, எனவே இஸ்திக்ஃபாரின் காரணத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பது மாத்திரமல்ல, அதனால் வேறு வேறு உயர்ந்த பலாபரங்களும் ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. சூரத்து ஊதிரி அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான், வாணித்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், ஒப்பு இல்லை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், யுமத்திஇக்கும் மதான் ஹஸனா, அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் மேன்மையானதாக ஆக்கி தருவான், உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்துவான், வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா இஸ்திக்ஃபார் செய்யும். அதேபோல குர்ஆன் சரீஃபிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா இஸ்திக்ஃபாருடைய வாக்குறுதியை அளிக்கிறான், இஸ்திக்ஃபார் செய்வதற்குண்டான பலாவரங்களை பற்றி குர்ஆன் சரீஃபிலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய ஒரு செய்தி ஹதீஸிலே வருகிறது, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபார் செய்வதை பழக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ, ஜஅல அல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் அவர்களுக்கு மீட்சியை தருகிறான், அவர்கள் விளங்காத அறியாத பல நிலைகளில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரிஸ்கை ஏற்படுத்திக் கொடுக்கிறான் என்று கண்மணி நாயகம் சொன்ன ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவிட்டிருப்பார். இஸ்திக்ஃபாரின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான நிலைப்பாடுகள், இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹுடைய அதாபு இறங்காமல் தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஓமா கான் அல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் வஅன்த ஃபீஹிம், நாயகமே தாங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா உலகத்திலே பெரிய அதாப இறக்க மாட்டான், அதேபோல இந்த உலகத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்கள் இருக்கும் காலம் வரை உலகத்திலே பெரிய அதாப இறங்காதுன்னு அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு வாக்குறுதி அளித்தான். இந்த ஆயத்தை ஓதி முடித்து கண்மணி நாயகம் சொல்லாசலம் செல்வார்கள், பைதா மதைத்து, நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டால் தரத்து ஃபீஹிம் மன் இஸ்திக்ஃபார், உங்களிடத்தில் இஸ்திக்ஃபார் என்ற சொற்களை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார். அதை விட்டு செல்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதை வாழ்க்கையின் நேரமாக செய்தால் அந்த இஸ்திகாரை உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையை ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக எந்த விதமான பெரிய சோதனைகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று அருமை நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் திருமதி அவர்கள் ரிவாயத் செய்தார். அருமையான பெருமக்களே, இஸ்திகாரா என்பது வாழ்க்கையில் எல்லா விதமான சிரமங்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வதோடு அதனுடைய உயர்ந்த பலன்களை சொல்லும் பொழுது பெருமக்கள் சொல்கிறார்கள், யார் நியமமாக தௌபா செய்து வருகிறார்கள் தன்னுடைய பாவங்களை நினைத்து தன்னை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று எண்ணி யார் நியமமாக இஸ்திகாரும் தௌபாவும் செய்து வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களிலே ஒன்று குர்ஆன் வாக்களிக்கிறது, வாழ்க்கையில் அவர்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் கூட அந்த பாவத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுத்து விடுவான். செய்தது பாவம், கியாமத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நிற்பான், செய்த இந்த பாவத்திற்காக அல்லாஹ் தஆலா அதை நன்மையாக மாற்றி அதை அவருக்கு கொடுப்பான். காரணம் என்னென்று சொன்னால் அதிகமான இஸ்திஃபார், அதை நினைத்து உள்ளம் உருகினான் வேதனைப்பட்டான் என்றார். இஸ்திஃபாருடைய அடிப்படை என்பது இனிமேல் அப்படிப்பட்ட பாவங்களின் பால் மீளமாட்டேன் என்ற ஒரு மன உறுதியோடு செய்ததை நினைத்து வேதனைப்படுவதுதான். உலகத்திலே மற்ற மதத்தவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்த்தால் நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு என்பது சில மதத்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த காலகட்டத்தில் நீங்க பாவம் செய்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு வேறு மாதிரி பிறந்துருவீங்க. அப்படி சில மதத்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது இந்த ஜென்மத்தில் நீங்க பாவம் செய்வீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்க வேற மாதிரி பிறகு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில வேற எந்த ஜென்மமும் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில வேற எந்த ஜென்மம் என்பது மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்படவில்லை என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்க கூடாது. அதனுடைய வீணுடைய அடிப்படையான கொள்கைகளுக்கு மறுபட்ட ஒரு செயல்பார். ரெண்டு பேர் வண்டியில போயிட்டு இருந்தான், ரெண்டு பேர் வண்டியில ஒரு மாட்டு வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கான், ஒரு ஆள் மாட்டு வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கிறார், மாட்டு வேகமா அடிச்சாராம், உள்ள உள்ளவன் என்னானா ரொம்ப அடிக்காத, அடுத்த ஜென்மத்தில் அது மனுஷன் ஆகி அது நீ மாடு ஆயிடுவ, அடுத்த ஜென்மத்தில் அது மனுஷன் ஆயிடும், ஒன்னும் போட்டு அது அடி பிரிச்சுருன்னு சொன்னான். அவன் என்னன்னா கதை உனக்கு தெரியாதா, போன ஜென்மத்தில் அதை அடிச்சு அடிக்கத்தான் இப்போ வாங்கிட்டு இருக்குதுன்னு நான் போன ஜென்மத்தில் அடிச்சதுதான் இப்போ வாங்கிட்டு இருக்கு. பெருமக்களே, மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த அடுத்த ஜென்மம் என்ற பேச்சு நமக்கு கிடையாது. சில மதத்தவர்கள் சொல்கிறார்கள், நீங்க என்ன பாவம் என்னாலும் செய்யுங்க, குறிப்பா புத்த மதம் அங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாவச்சீட்டுன்னு ஒண்ணு இருக்குது, அந்த பாவச்சீட்டை காசு கொடுத்து வாங்கி அதை எரிச்சாச்சுன்னு பாவம் போயிடும். அந்த பாவச்சீட்டை காசு கொடுத்து வாங்கி அதை எரிச்சுட்டானா இவருடைய பாவம் சுத்தம் ஆயிடும். அப்ப அதனால அந்த பாவச்சீட்டு வந்து அளவு இருக்குது, குறைஞ்ச ரேஞ்சி கூடுதல் ரேஞ்சி, கூடுதலான பாவம்னா கொஞ்சம் கூடுதலான காசு கொடுத்து சீட்டை வாங்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை, அறிவிற்கும் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு செயல். ஒருத்தர் ரெண்டு சீட்டு வாங்கினானா, ரொம்ப விலை கொடுத்து ரெண்டு சீட்டு வாங்கினானா, செய்த பாவம் ஒன்று தானே சொல்றாரு, ரெண்டு சீட்டு வாங்கினானே, சரி சீட்டு வித்தா சரி இவன் கொடுத்துட்டான், சீட்டை வித்தா சரி அப்படின்னு சொல்லி இவன் சீட்டை விட்டுட்டான். கடைசியில் பார்த்து அவன் எல்லாத்தையும் விட்டு முடிச்சுட்டு அவன் சீட்டு பணத்தை கொண்டு போய் இருக்கும்போது நாலு போட போட்டு அந்த பணத்தை கூட இவன் அடிச்சுட்டான். எங்கிட்டயே நீ பணத்தை கொண்டு அடிக்கையே நீ உருப்படியான அவன் கேட்டானா, ஏற்கனவே சீட்டு ரெண்டு வாங்கிட்டேன். பெருமக்களே, பாவமன்னிப்பினுடைய நிலைகள் என்பது மற்ற மதத்தை பொறுத்தவரையில இப்படிப்பட்ட ஒரு கேரியான அமைப்பில் தான் ஆகியிருக்கிறது அல்லாத அடிப்படையில். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பாவங்களை விட்டு நம்மை நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு நாம் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு டேப் ரிகார்டு இருக்கிறது, அதில் கூடாத ஒரு காரியம் ஒரு செய்தி பதிந்திருக்கிறது, ஒரு பாட்டு பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அதை அழிப்பதற்கு நல்ல செய்திகளை சொன்னால் போதும், அது தானாக அழிந்து இது அதிலே பதிந்து. அதே போல பாவங்களை விட்டு விலகி வாழக்கூடியவர்கள் நன்மையான காரியத்தை செய்வதன் வழியாகவே அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை மாற்றுகிறார். அல்லாஹ் மாத்திரிய கருணையாகும், அவனுடைய கருணைக்கும் அவனுடைய எல்லை அந்த கருணையினுடைய எல்லைக்கும் இவ்வளவுதான் என்று ஒரு வரையறை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் உலகத்தில் மகாபெரிய பாவங்களில் மிகப்பெரிய பாவம் செய்தவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் செய்யது சுகதா, அதற்கு ஹம்சத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்யது சுகதா உலகத்தில் உள்ள சுகதாக்களுக்கெல்லாம் தலைவராக அதற்கு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டம் துண்டமாக வெட்டியவர் வெட்டியவர்கள் என்று வசதிக்கு ரலியல்லாஹு தஆலா பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். செல்லும் இஸ்லாத்தின் மாலும் அழைப்பு விடுக்கிறார்கள், அவ்வளவு கொடூரமானவரை இஸ்லாத் என்பவன் அழைப்பு விடுக்கிறார்கள். அதற்கு வசி அவர்கள் கேட்டு விட்டார்களாம், உங்களுடைய அருள்மறையிலே உங்களுடைய வேதத்திலே குர்ஆனிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது, யார் அநியாயமாக கொலை செய்தாரோ அவர் அவர் கொடுமையான நரகத்தை சந்திப்பார், அங்கே அவருக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும், இழுத்த நிலையில் இருப்பார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் என்ன மாதிரி கொடுமையான கொலை செய்தவன் யாரும் இல்லை, எனக்கு மன்னிப்பா, எனக்கு அந்த நேரத்தில் மன்னிப்பா, இப்படி ஒரு ஆயத்தல்லவா இருக்கிறது சொல்லி அந்த ஆயத்தை காரணம் காட்டி இஸ்லாத்தில் நுழைவதற்கு அது தடை என்று சொல்லி அனுப்பினார்கள். கண்மணி நாயகம் சல்லா செல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி வருகின்ற நேரத்தில் ஜிப்ரீலா வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த ஆயத்து இறங்கியது, அமரன் சாரிகா, இவ்வளவு கொடுமையான பாவத்தை செய்திருந்தால் ஒருவர் இவ்வளவு பூர்வமாக தௌபா செய்து அதற்கு பின்னாலே தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி நல்ல அமல்கள் செய்து கொண்டார் என்றால் அல்லாஹ்வுடைய பாவங்களை நன்மையாக கூட மாற்றுவான் என்று ஆயத்து. இரண்டாவது வசி தூது அனுப்பினார், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்ய வேண்டும், சரி, ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த அருள் வசனம் சொல்கிறது. அப்படி இருக்க முடியுமா என்று என்னால் உறுதி சொல்ல முடியவில்லையே என்று இரண்டாவது சந்தேகத்தை கேட்டார். அதற்கு பிறகுதான் இந்த ஆயத்து வந்தது, இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத எதையும் அவன் நாடினால் மன்னிப்பான் என்று ஆயத்து. அப்பொழுது வசி கேட்டு அனுப்பினாராம், அது அல்லாத பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பேன் என்று சொல்கிறானே, ரப்பினுடைய நாட்டம் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியவில்லையே என்று கேட்டு அனுப்பினாராம். அல்லாஹுடைய கருணையை பாருங்கள். அதற்கு பிறகு வந்த ஆயத்தை இறக்கி வைத்தான், அன்பத்தையும் வரம்பு மீறியவர்களே, பாவங்களை செய்துவிட்டவர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகிவிடாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹுத்தாலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்ற அருள்வசனம் அதற்கு பிறகு வந்தது. அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றார்கள், கண்ணியமிக்க சகாதிகள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலே இந்த சோதனம் என்பது வஹ்தீன் நஹர்பு அவர்களுக்கு மாத்திரம் தானா என்று கேட்டபொழுது, முஸ்லிமியின் ஆமத்தன் உலகத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த சோதனம் என்று அருமை நாயகம் சொன்னார். அருமையான பெருமக்களே, எனவே மிகப்பெரிய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய தயால மனப்பான்மை உள்ளவனாக ரப்பு சுபஹான ஹு தஆலா இருக்கிறான். இமாம் கஸாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இந்த பாவ மன்னிப்புல யார் அலட்சியம் காட்டுவாங்கன்னு சொன்னா, பாவ மன்னிப்பு விஷயத்துல யாருக்கு அலட்சியம் இருக்கும், குறிப்பாக ரெண்டு பேரை இமாம் கஸாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார், ஆகிரத்தினுடைய நம்பிக்கை குறைவானவர்கள், ஆகிரத்தினுடைய நம்பிக்கை குறைவானவர்கள், உலகத்தினுடைய மோகம் கொண்டவர்கள், உலகத்தினுடைய மோகமும் அந்த மனோவீசையும் நிரம்பி இருப்பவர்களுக்கு இந்த பாவத்தை பற்றி உண்டான அந்த தௌபாவுக்கான வாய்ப்பை இருக்காது என்று நாம் வருதாக சொல்லி காமிப்பார். அருமையான பெருமக்களே, எனவே தௌபா என்பது, பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் என்பது மாத்திரமல்ல, எல்லா உயர்வுகளும் கிடைப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே மீதி இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இந்த கடைசி 10 தோன்றி இருக்கிறது, நேரமாகிவிட்டது. கடைசி 10 என்பது ரமலான் மிக முக்கியமான அசுருள் அவாக்கு இருக்கிறதே ஹரீசரை வருகிறது. கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் இந்த கடைசி 10 விஷயத்தில் அவங்க செலுத்தக்கூடிய கவனத்தை போல வேறு எப்பொழுதுமே செலுத்த நான் கண்டது.